அனைவருக்கும் வணக்கம்.
ராஜேஷ்குமார் நாவல் தண்டனை தூரமில்லை, பகுதி 13. 3 நாட்கள் மௌனமாய் எந்த விதமான விபரீதமும் இல்லாமல் நகர்ந்திருந்தது. விவேக்கும் கோகுல்நாத்தும் பகல் நேரங்களில் சொற்ப நேரம் தூங்கி ராத்திரி நேரங்களில் எஸ்டேட் பங்களாவை அங்குலம் அங்குலமாய் வளைய வந்தார்கள். பங்களா நிசப்தம் காத்தது, எதுவும் பிடிபட மறுத்தது. 4வது நாள் விடியற்காலை 4 மணி. ஹார்ட் ஹவுஸுக்கு முன்னால் இருந்த வாசல் திட்டில் நாற்காலியை போட்டுக்கொண்டு உட்கார்ந்திருந்த கோகுல்நாத்தும் விவேக்கும் பீரிட்டு வந்து கொட்டாயை அடக்கி கொண்டு ஒருத்தரை ஒருத்தர் பார்த்தார்கள். என்ன விவேக், நாம் இந்த பங்களாவின் கண்குத்தி பாம்புகளாக உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறதால கொலையாளி உஷாராகிட்டான் போலிருக்கு. நம்ம திட்டத்தை மாற்றி அமைக்கணும். என்ன செய்யலாம் கோகுல்நாத், நீங்களே சொல்லுங்கள். நாம் ரெண்டு பேருமே சென்னை போகிறதா பாவலாக காட்டிட்டு இதே ஊரில் இருந்து இந்த பங்களாவை கவனிச்சா என்ன? கொலையாளி அவ்வளவு சுலபமாக ஏமாந்துடுவான் நான் நினைக்கலை. இன்னும் 2 நாள் பார்ப்போம். கொலையாளி எப்படியும் தன்னோட காலை எடுத்து வெளியே வைப்பான். அந்த அகல் விளக்கு சமாச்சாரம், சமாதி பக்கத்தில் சலங்கை சத்தம், இதெல்லாம் அந்த ராத்திரியில் பார்த்ததாகவும் கேட்டதாகவும் நம்ம துறையை சேர்ந்த பவித்ரன் சொல்லியிருக்கிறார். ஆனால் நாம் இருந்த அந்த 3 நாட்களில் சமாதி பக்கமாக எதுவுமே தட்டுப்படலையே. கோகுல்நாத் கேட்ட கேள்விக்கு ஏதோ பதில் சொல்ல வாயெடுத்த விவேக்கின் பார்வையை பட்டென கூர்மையாயிற்று. கோகுல்நாத், என்ன விவேக், பங்களாவுக்குள்ளே வெளிச்சம் தெரியுது. யாராவது எந்திரிச்சு போவாங்க. ஹாலுக்குள்ளேயும் வெளிச்சம் தெரியுது. கோகுல்நாத் திரும்பி பார்த்தார். ஹாலின் 6 ஜன்னல்களும் வெளிச்ச சதுரங்களாய் இருந்தது. அவற்றின் மத்தியில் 2 பேரின் நிழல் உருவங்கள் அசைந்தன. இந்நேரத்துக்கு யாருன்னு போய் பார்க்கலாமா கோகுல்நாத்? விவேக் வேகமாய்
எழுந்து போர்டிகோவை நோக்கி போக கோகுல்நாத் தொடர்ந்தார். 2 பேரும் இருட்டில் நடந்து போர்டிகோவை தொட்ட நேரம் மேற்கூரையில் ஒளிந்திருந்த டியூப்லைட்டின் 2 அடி உடம்பு பக்கென்று ஒளிந்தது. அதைத் தொடர்ந்து வாசல் கதவு திறக்கப்படும் சத்தம் ஏறிட்டான். புத்தம்புது சஃபாரி சூட்டில் மதன் வெளிப்பட்டான். அவனுடைய தோளை ஒட்டியபடியே கோகிலா பட்டு சேலையிலும் தலை நிறைய பூப்பாரத்தோடும் தெரிந்தாள். மதன் புன்னகைத்தான். சொன்னான், குட் மார்னிங் மிஸ்டர் விவேக் அண்ட் மிஸ்டர் இன்ஸ்பெக்டர். குட் மார்னிங். எங்கேயே புறப்பட்டிருக்கீங்க? கோயம்புத்தூரில் ஒரு கல்யாணம். நெருங்கின சொந்தம். நமக்கு இவ்வளோ இக்கட்டுகள் அசௌரியங்கள் இருந்தாலும் போக வேண்டிய விசேஷங்களுக்கு போய்தான் ஆகணும். நாங்கள் வெளியே போகிறதுக்கு பர்மிஷன் உண்டா? யார் யார் போகிறீங்க? நான், என்னோட மனைவி, அப்புறம் ஜோதி. மதன் சொல்லவே ஜோதி பட்டுப்பாவாடையோடும் குண்டும் சின்ன ஜடையோடும் ஓடி வந்தாள். சித்தப்பா, நான் ரெடியே, கீச்சலாய் கத்தினாள். போகலாமா? ம். ஓடிவா படிக்கட்டி இறங்கினார்கள். 1 நிமிஷம் மிஸ்டர் மதன் சொல்லிக்கொண்டே விவேக் குறுக்கே வந்தான். நீங்கள் போயிட்டு எப்போ வருவீங்க? எப்படியும் ராத்திரி ஆகிடும். ராத்திரினா எத்தனை மணிக்கு? 8 மணிக்கு. சாரி மதன், நீங்கள் சாயந்தரம் 6 மணிக்குள்ளே பங்களா திரும்பிடணும். அப்படி திரும்ப முடியும்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டும் கல்யாணத்துக்கு புறப்பட்டு போங்க. ஏன் அப்படி சொல்கிறீங்க மிஸ்டர் விவேக்? உங்கள் குடும்பத்தில் எல்லாருமே எங்கள் போலீஸ் கண்காணிப்பில் இருக்கணும். நீங்கள் கல்யாணத்துக்கு போகணும்னு சொன்னதுனால அதான் உங்களை இப்போ வெளியே விட்டுறேன். போயிட்டு நீங்கள் 6 மணிக்குள்ளே திரும்பிடணும். மதன் திரும்பி மனைவி கோகிலாவை பார்த்தான். என்ன கோகிலா, சாயந்தரம் 6 மணிக்குள்ளே வர முடியுமா? வந்துடலாங்க, அதியம் சாப்பிட்டதுமே புறப்பட்டு வந்துடலாம். சாயந்தரம் வரவேற்பிற்கு இருக்க சொல்லுவாங்க, பிரச்சனையை சொல்லிட்டு வந்துடலாம். விவேக் பக்கம் திரும்பினான் மதன். ஓகே மிஸ்டர் விவேக், 6 மணிக்குள்ளே வந்துடுறோம். மதன் சொல்லிக்கொண்டே போர்டிகாவில் நின்றிருந்த காருக்குள் போனான். அவனை தொடர்ந்து ஜோதி, சித்தப்பா, நான் உன் பக்கத்தில் தான் உட்காருவேன் என்றபடி உள்ளே நுழைந்தாள். பின் இருக்கையில் கோகிலா பரவிக்கொண்டு கதவை சாத்தினாள். வாசல் அருகே நின்றிருந்த ஜெகதாபாலிடம் போயிட்டு வரேன் அத்தை என்று சொல்லிக்கொண்டே கார் கிளம்பியது. கார் கேட்டை தாண்டும் வரை காத்திருந்த விவேக் சிகந்தாம்பலை ஏறிட்டான். கல்யாணம் யாருக்கு? கோகிலாவோட பெரியப்ப மகளுக்கு. நேற்று ராத்திரி வரைக்கும் கல்யாணத்தில் போகிறதா பற்றி இங்கே ஒன்றும் சொல்லலையே. போக வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தேன், ஆனால் அவங்க கேட்கலை. சரி, கதவை தாழ்பால் போட்டுக்கிட்டு போய் படுங்க. கோகுல்நாத் சொன்னதும் ஜெகதாம்பாள் உள்ளே போக முற்பட்டாள். 1 நிமிஷம் நில்லுங்கம்மா, விவேக் நிறுத்தினான். அவள் நின்றாள். இப்படி கொஞ்சம் வெளிச்சத்துக்கு வந்து நில்லுங்க. ஏன் சொன்னால் வந்து நில்லுங்கம்மா. தூக்க கலக்கத்தோடும் எரிச்சலோடும் வெளிச்சம் தன் மீது பட்ட படும்படியாக வந்து நின்றாள் ஜெகதாம்பாள்.
விவேக் அவளை நெருங்கி தோள்பட்டை பக்கமாய் கை காட்டினான். என்னம்மா இது, எது என்றபடி தன் தோள்பட்டையை பார்த்த ஜெகதாம்பாளின் முதுகு தண்டில் ஒரு குளிர் ஒட்டியது. இதயம் சில வினாடிகளுக்கு அலம்பல் பண்ணியது. தோள்பட்டை ஜாக்கெட் பரப்பில் உள்ளங்கை அளவிற்கு நீளமாய் ஒரு இரத்த கீறல் குறைந்து போய் கெட்டியாய் ஒட்டியிருந்த ரத்தம். இது ஜெகதாம்பாள் அந்த குளிரிலும் முகம் உயர்த்து போய் கண்கள் பயந்து மிரள விவேக் பார்த்தாள். இது ரத்தம் எங்கேயாவது அடிகிடி பட்டுருட்டீங்களா? இல்லையே. பின்ன எப்படி தெரியலையே. நீங்கள் எந்த இடத்துல பார்த்துருந்தீங்க? வாங்க போய் பார்க்கலாம். என்னமோ நடந்திருக்கு. உங்களுக்கு காயம் ஏற்பட்டு வலிஞ்சு ரத்தமாக இது இருக்காது. அப்படி இருந்திருந்தால் காயத்தோட வழி தெரிஞ்சிருந்திருக்கும். ஜெகதாம்பாள் தன் தோள்பட்டை ரத்தத்தை தலையை சாய்த்து பார்த்து பக்காவாட்டி பார்த்து கொண்டே முயற்சியோடு உள்ளே போக விவேக்கும் கோகுல்நாத்தும் அவனை தொடர்ந்தார்கள். மிதமான வெளிச்சத்தில் நனைந்திருந்த காலை வேக வேகமாய் கடந்து மாடிப்படிகளில் ஏறி தன் அறைக்குள் நுழைந்தாள். உள்ளே தூங்கிக் கொண்டிருந்த ருத்ரையாவின் புரட்டை சத்தத்தை செவிமடுத்து கொண்டே விவேக்கும் கோகுல்நாத்தும் அவளை தொடர்ந்து நுழைந்தார்கள். சுவிட்சை தட்டினான் ஜெகதாம்பாள். வெளிச்சத்தில் நான் படுத்திருந்த கட்டிலை காட்டினான். வாயிலும் மூக்கிலும் விதவிதமாய் மூச்சிருத்து மல்லாந்து தூங்கிக் கொண்டிருந்த ருத்ரையாவை பார்த்தபடி ஜெகதாம்பாளின் கட்டிலை நெருங்கினான். வெள்ளி விரிப்பு கட்டில் சுத்தமாய் இருந்தது. எப்படி இந்த ரத்தம் வந்திருக்க முடியும் கோகுல்நாத்? என்ன விவேக், ருத்ரையாவோட கட்டில் பக்கமாக போய் பாருங்கள். ஏதாவது இரத்த தடையும் தெரியுதான்னு போய் பார்த்துவிட்டு வந்தார் கோகுல்நாத். சுத்தமாக இருக்கு விவேக். ஜெகதாம்பாளை ஏறிட்டான் விவேக். ராத்திரியிலே எப்போவாவது எதுக்காகவாவது எந்திரிச்சிங்களா? இல்லையே. பின்ன எப்படி இந்த இரத்தக்கீரல்? நோவாயை தேய்த்தபடி தீவிரமாக யோசித்தபடி தலையை திருப்பிய விவேக்கின் பார்வை சற்றென்று கூர்மையாயிற்று. அறை கதவருகே இருந்த முதைத்தரையில் சிவப்பாய் ஒரு சொட்டு ரத்தம். விவேக் வேகமாய் போய் அந்த இரத்த சொட்டை குனிந்து பார்த்தான். குங்கும பொட்டு மாதிரி படிந்திருந்தது. அதை பார்த்து கொண்டு இருக்கும்போதே கோகுல்நாத் உற்சாகமாய் மாடி வராந்தால் சுவரோரமாய் திறந்தது இன்னொரு இரத்தத்தொழியை சுட்டி காட்டினான். இன்னொரு இரத்தத்தொழி விவேக், அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க கோகுல்நாத். வராந்தா சுவிட்ச் பூராவும் போடுங்க. கோகுல்நாத் மாடி வராந்தா முழுவதையும் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தார். இருவரும் வராந்தா பரப்புக்கு வந்து நிதானமாய் அடியொற்றி நடந்தார்கள். சுவரோரமாய் இன்னொரு இரத்தரும் கீரல் சின்னதாய் ஒரு பத்தடி, மறுபடியும் ஒரு இரத்த பொட்டு. மாடி வராந்தா சலேரன கோபித்து கொண்டு வலப்போக்கமாய் திரும்பி அந்த அறை எதிர்பட்டது. இது யாரோட பெற்றும்? விவேக் திரும்பி நின்று தனக்கு பின்னால் கலவரமாய் வந்து கொண்டிருந்த ஜெகதாம்பாளிடம் கேட்டான். என்னோட மகள் லட்சணா ஓடுது. கதவை தட்டி அந்த பெண்ணை எழுப்புங்க. ஜெகதாம்பாள் கதவருகே போனாள். தாழ்பாலை டொக்கு என்று தட்டினாள். அம்மா லட்சணா? உள்ளே மௌனம். லட்சணா? ஜெகதாம்பாள் கத்தின கத்தில் பதில் இல்லை. விவேக் இப்போது அருகே வந்தான். வலது கை முஷ்டியை குவித்து கொண்டு தட்டுன்னு தட்டினான். அரை நிமிடம் கழித்து உள்ளே இருந்து கட்டினி கிரீச்சிடும் சத்தம் கூடுது. உடனே ஒரு மெல்லிய குரல், யாரது? கொஞ்சம் கதவை திறங்க மிஸ்டர் லட்சணா. மிஸ் லட்சணா. உள்ளே போய் சுவிட்ச் சத்தத்தை தொடர்ந்து வெண்டிலேட்டர் வழியே வெளிச்சம் அடித்தது. கதவு திறக்க வந்து நீ வெளியே வந்து நின்றால் லட்சணா. என்னம்மா? என்ன விஷயம்? ஜெகதாம்பாள் நடுங்கும் கைகளோடு மகளை தடவி பார்த்தாள். உனக்கென்னும் ஆபத்தில்லையே லட்சணா? லட்சணா குழப்பமாக பார்க்க ஜெகதாம்பாளின் தோள்பட்டையில் இருந்த இரத்த தீச்சலை சுட்டிக்காட்டியபடி விவரத்தை சொன்னான் விவேக். லட்சணாவின் முகம் வெளிரியது. கோகுல்நாத் விவேக்கின் தோளை தொட்டார். விவேக், அஜய் அறை அந்த கடைசியில் இருக்கு, அதையும் பார்த்துடலாம். வாங்க. நடந்தார்கள். வரந்தாவில் 20 அடி நடந்ததும் ஒரு இரத்த பொட்டு குறுக்கிட்டது. தெருக்கிட்டு போய் பின்தொடர்ந்தார்கள். இரத்த பொட்டுகள் வழிகாட்டி கொண்டே போயிற்று. அடுத்த நிமிட ஆரம்பம். அஜயின் அறைக்கு முன்பாக நின்றிருந்தார்கள். விவேக் கதவின் மேல் கையை வைக்க அது உள்ளே போயிற்று. இரட்டு கூப்பிட்டது. கோகுல்நாத், என்ன விவேக்? கதவு திறந்தே இருக்கு. விபரீதம் இங்கிருந்து தான் ஆரம்பமாகி இருக்கணும். சுவிட்ச் ஆன் பண்ணுங்க. தேடி பார்த்து சுவிட்சை தட்டினான் கோகுல்நாத். அறை குபேரென்று ஒரு வெளிச்சத்துக்கு வர படுக்கை அறையில் குப்பர கிடந்த அஜய் தெரிந்தான். நடுமுதுகில் ஒரு கத்தி தீர்க்கமாய் புதைந்திருக்க ரத்தம் 8 கால் பூச்சியாய் கோடு கோடாய் முதுகு பூராவும் வழிந்திருந்தது. கட்டிலில் இருந்து அறையின் கதவு வரைக்கும் வெத்த தொழிகள் தாறுமாறாய் சிதறியிருக்க நின்று போன வழி விழிகள் எங்கோ பார்த்து அஜய்
திடீரென பின்னங்கால் காலடி சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தான் விவேக். ஜெகதாம் வாழ லட்சணம் உள்ளே வந்தார்கள். அவர்கள் உயர்த்திருந்தார்கள். அஜய்க்கு ஒன்றும் ஆபத்தில்லையே என்று கேட்டுக்கொண்டே அந்த ஜெகதாம்பால் கட்டிலில் கிடந்த அஜயை பார்த்ததும் வீரிட்டு கண்கள் நிறை கொடுத்த பின்வாங்கிய சுவரில் முட்டிக்கொண்டு அழுதாள். நன்றி. பகுதி 14 அடுத்த ஆடியோவில்.